ராதே கிருஷ்ணா. ஒரு ஆச்சாரியன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுகிரகம் பண்றார். ஆச்சாரியன் நம்மிடத்துலலாம் உரிமை எடுத்துக்கிறார். குரு ஏன் உரிமை எடுத்துக்கணும் அப்படின்னா, சமயத்தில் நம்ம அஜ்ஞானத்தினாலே சில விஷயங்கள் பண்ணுவோம், சில விஷயங்கள் பிராரப்த கர்மாவினாலே பண்ணுவோம், சில விஷயங்கள் ஆசவயப்பட்டு பண்ணுவோம், சில விஷயங்கள் நமக்கே புரியாமல் பண்ணிடுவோம், ஒரு அவசரத்தில் பண்ணிடுவோம். குரு என்ன பண்ணுறார் அப்படின்னா, நம்மளை கவனித்து அழகான இந்த மனுஷ வாழ்க்கையே வீணடிச்சிடப்படாதே அப்படின்ற ஒரு அக்கறையினாலே உரிமை எடுத்துக்கிறார். குருவுக்கு இவாளுடைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மற்றவாள மாதிரி ஒரு வம்போ ஆசையோ கிடையாது. குருவுக்கு ஒரே ஒரு லட்சியம்தான், ஒவ்வொரு ஜீவனும் பகவானுடைய திருவடியில் நல்ல கதியாக அடையணும், அவ்வளவுதான். சம்பந்தமே இல்லாதவர்கள் எல்லாம் பகவத் சம்பந்தமாக பார்க்குறவர்கள் தான் ஆச்சாரிய புருஷர்கள். அதனால தான் ஆச்சாரிய புருஷர்களால் பெரிய பெரிய காரியங்கள்லாம் சாதிக்க முடியறது. நம்பிள்ளை ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆச்சாரியன். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தில் ராமானுஜர், பராசர பட்டர் இப்படிப்பட்ட ஆச்சாரியருக்கு அப்புறமா நஞ்சியர், அதுக்கப்புறமா நம்பிள்ளை அப்படின்ற மகாத்மா. இவர் அழகாக நம்ம திருமங்கையாழ்வார் அவதாரம் பண்ண கார்த்திகை கிருத்திகா நட்சத்திரத்தில் தான் அவதாரம் பண்ணார். இந்த ஆச்சாரியன் பரம கருணாசாகரன். அவர் வீடு ஒரு சின்ன வீடாக தான் இருந்தது. நிறைய சிஷியர்கள் வருவா உட்காருவா, எப்போ பார்த்தாலும் சத்து விஷயம் சொல்லிகிட்டே இருப்பார், எல்லா இடத்துலையும் உரிமையோடு பேசிட்டு இருப்பார். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு உண்டு, அந்த வீட்டினுடைய அம்மனியும் இவருடையதான சிஷ்யை தான். இந்த இடத்துல ரொம்ப நெருக்கடியாக இருக்கு, அதிக சிஷியர்கள் வந்து உட்காந்தோ சத்சங்கம் கேட்கறதுக்கோ பகவத் விஷயம் கேட்கறதுக்கோ முடியலை. அப்போ நம்பிள்ளையுடைய ஒரு சிஷ்யர் அந்த அம்மாவிடத்தில் ஒரு நாள் தனியாக கேட்குறார், ஏம்மா ஆச்சாரன் இடத்துல உட்காந்து பகவத் விஷயம்லாம் கேட்கறதுக்கு இடம் பற்ற மாட்டேங்கிறது, நீங்களோ தனியாக தான் இருக்க, நிறைய இடம் காலி கிரவுண்டு உங்கள் இடத்துல இருக்குது, உங்கள் இடத்துக்கு மட்டும் இவ்வளோண்டு இடத்த வச்சு மீதியெல்லாம் அழகாக நம்ம ஆச்சாரனுக்கு சமர்ப்பிச்சுள்ளாமே அப்படின்னார். இவர் சொல்லிகிட்டே இருக்கார், அந்த அம்மா வந்து பதில் சொல்லவே இல்லை. கடைசியில் ஒரு நாள் அவர் நம்பிள்ளையின் இடத்துல சொன்னார், சுவாமி நீங்கள் கேட்டேன்னா அந்த அம்மா இடத்த கொடுத்துருவா, உங்கள் வீட்டை பெருசாக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு. ஒரு நம்பிள்ளையும் சரி அப்படின்னு அழகாக அந்த அம்மாவிடத்தில், ஏம்மா இங்கே எல்லா பக்தாள்லாம் இடிச்சு பிடிச்சின்னு உட்கார வேண்டியிருக்கு, நீயோ ஒத்த ஆள் தானே, கொஞ்சம் இடத்த கொடுத்தேன்னா எல்லாரும் சௌகரியமாக உட்காந்துன்னு பகவத் விஷயம் அனுபவிக்கலாமே, தரப்படாதா அப்படின்னா. உடனே அவளும் அழகாக சிரிச்சுட்டு சொன்னா, சுவாமி உமக்கு தராமல் நான் என்ன பண்ண போகிறேன், உமக்கு தர்றதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அடியாளுக்கு ஒரு விஜ்ஞாபனம்னார், என்ன வேணும்னார், எனக்கு இதுக்கு பதிலாக மாற்றாக பரமபதமாகிய வைகுண்டத்தில் ஒரு இடத்த தேவர் கொடுக்கணும் அப்படின்னார். உடனே நம்பிள்ள சொன்னார், அது சர்வலோக சுவாமி வைகுண்டநாதனான ரங்கன் தானே தீர்மானிக்கணும், நான் என்னத்தை தீர்மானிக்கிறது அப்படின்னார். அவர் சொன்னார், பிரண்ணோ பிரபு நான் ரொம்ப தனியாக இருக்கேன், பேதை பெண்பிள்ளை, நீங்கள் சொன்ன விசுவாசம் இருக்குது, இருந்தாலும் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு சந்தோஷம், சுவாமி ராமானுஜர் தயிர்காரிக்கு எழுதி கொடுத்தா மாதிரி தேவரிடம் எனக்கு எழுதி கொடுத்துட்டேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் க்ரயம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டார். வீட்டை உடனே நம்பிள்ளை பார்த்தார், சரி இவ்வளோ நம்பிக்கை இருக்கே அப்படின்னு சொல்லி தேதி போட்டு நாள் போட்டு திதி போட்டு இன்ன தேதி இந்த இடத்துல இப்படி எழுதி கொடுக்குறேன், சர்வலோக சுவாமியான வைகுண்டநாதன் அந்த அம்மாவுக்கு பரமபதத்தில் ஒரு இடத்த க்ரயம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டா. ஏன்னா அவள் இந்த இடத்துல எனக்கு இடம் கொடுக்குறா, பக்தாள்லாம் உட்காந்து பகவத் விஷயம் கேட்கறதுக்காக தன் இடத்த கொடுக்குறா, அதுக்கு பதிலாக சர்வலோக சுவாமி வைகுண்டத்தில் அவளுக்கு ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டார். எழுதி கொடுத்தார், அடுத்த நாள் ரெண்டு நாள் ஆயாச்சு, அவள் ரொம்ப சந்தோஷமாக எனக்கு மோட்சம் கேரண்டி ஆகிடுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா, மூணாவது நாள் ஜோரா அவளும் ஆச்சரியமா பகவானுடைய திருவடியை அடைஞ்சுட்டா. அந்த உரிமை எல்லாரும் அசந்து போனார்கள். நம்பிள்ளை இவ்வளவு உரிமையோடு அவளிடத்துல கேட்டார். எதுக்குன்னா அவளுக்கு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக, சொத்தை அபகரிக்கிறதுக்காக இல்லை. அவளும் அக்கறையோட சுவாமி மேல நம்பிக்கை வச்சு ஜோரா அத்தியாச்சரியமாக எழுதி கொடுங்கோன்னு கேட்டார். அதையும் அந்த ஆச்சாரியன் தப்பாவே எடுத்துக்கல, அழகா அவரும் எழுதி கொடுத்தார். அவளும் சத்கதி அடைஞ்சாள். அப்ப பாருங்க ஒரு குருவனுடைய ஆட்டிடியூட் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நாம தான் குரு மகாராஜ்களை, ஆச்சாரிய புருஷர்களை, பாகவதால சரியா புரிஞ்சுக்கணும். சரியா, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் மகாத்மாக்கள் நம்மளிடத்துல உரிமையோட பேசுறா அப்படின்னா அதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அது என்ன விஷயம்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இவர் உரிமையோட கேட்கலன்னா அவளுக்கு இந்த பரமபதமாகிய விஷயம் இவ்வளோ சுலபமாக கிடச்சிருக்குமா? யோசனை பண்ணி பாருங்கோ. தயிர்காரிக்கு ராமானுஜ எழுதி கொடுத்து மோட்சம் அடைகிறாளோன்னு அந்த மாதிரி. அப்போ ஆச்சாரியன் நம்ம மேலே உரிமை வச்சிருக்கார். அந்த உரிமை எவ்வளவு தூரம் வச்சிருக்கார்னா வைகுந்த லோகத்தையே நமக்கு தரும்படியான அளவுக்கு உரிமையை வச்சிருக்கார். உலகத்தில் நம்மளை நம்பி 10 ரூபா 50 ரூபா கொடுக்க மாட்டான், நம்மளை நம்பி ஒரு ரகசியம் சொல்ல மாட்டான். ஆனால் சத்குரு நம்ம மேலே உரிமை கொண்டு வைகுண்டத்தையே தருவார். அதனால் ஆச்சாரிய புருஷர்கள் எப்பொழுதுமே விசேஷமானவர்கள், சத்குருமார்கள் எல்லாரும் உயர்ந்தவர்கள், பாகவதர்கள் அத்தனை பேருக்கு நமஸ்காரம். எந்தரோ மகானுபாவலு அந்தரிக்கி வந்தனமுலு. ராதே கிருஷ்ணா.